சோதி பிழம்பு என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்கிறதே, நான் எங்கேயும் இது மாதிரி கேட்டது கிடையாது, படித்தது கிடையாது. என்னுடைய அறிவு குறைவு. என்னை விட பல பேர் படித்திருக்கலாம், ஆனால் நீங்கள் எல்லாரிடத்திலையும் கேட்டு பாருங்கள், இதுதான் இறைவன், இறைவனுடைய தன்மை இது, ரூபம் இது, குணம் இது, சுரூபம் இது என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, சொல்லக்கூடிய ஒரு பாடல் எங்கே இருக்கிறதா என்று பாருங்கள். இறைவனை பற்றி இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படி பலவிதமான ரூப நாமங்கள் சொல்லப்படும், ஆனால் எல்லாமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் இப்படித்தான் இருக்கிறது அப்படின்னு அறுதியிட்டு சொல்லக்கூடிய பாடல் எங்காக இருக்க முடியுமா? இந்த பாடலை தவிர தயவு செய்து பாருங்கள். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு, அது ஓர்மேனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரெண்டும் கொண்ட ஒருதர் முருகன் வந்தாங்கு உதித்தனன் என்று சொல்லும் பொழுது, முதல்ல அவனுடைய சொரூப லட்சணத்தை சொன்னார். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு, சொரூப லட்சணம் என்று சொல்லும்படியாக அவனை சொல்லுகிறார். இந்த ஜோதி பிழம்பு என்கின்ற வார்த்தை இருக்கிறதே, உயிரான வார்த்தை இந்த பாடலுக்கு. இந்த பாடலுக்கு மட்டும் கிடையாது, இந்த தத்துவத்துக்கு உயிரான வார்த்தை இந்த வார்த்தை. இறைவன் எப்படி இருக்கிறான், எங்கே இருக்கிறான், என்ன செய்து கொண்டிருக்கிறான், அவனுடைய ஸ்வரூப ரூப நாம குணங்கள் என்ன என்று எல்லாரும் தேடிக்கொண்டிருக்கின்ற சமயத்திலே விளக்கமாக சுட்டிக்காட்டுகிறார். அவன் எப்படி இருக்கிறான், எங்கே இருக்கிறான், என்ன செய்கிறான் என்று சொல்வதைப் போலவே அந்த கருத்துக்களை எல்லாம் பொதித்து இங்கே கொடுத்தார். இறைவன் ஆனந்த வடிவானவன் என்று வேதங்கள் சொல்லும். ஆனந்த வடிவாக இருக்கக்கூடியது பரபிரம்மம் என்று சொல்லும். அந்த ஆனந்தம் என்ன என்று சொல்ல முயற்சிக்கும் அந்த வேதங்களும் கூட. நம்முடைய ஆனந்தம் இதை போல நூறு மடங்கு ஆனந்தம் தேவர்களுடையது, அவர்களைப் போல நூறு மடங்கு ஆனந்தம் இந்திரனுடையது, அதை போல நூறு மடங்கு ஆனந்தம் பிரம்மாவினுடையது, இப்படி நூறு நூறாக எப்படி இருக்குமோ இதையெல்லாம் தாண்டியதாக இருக்கின்றது இந்த ஆனந்தம். ஆனந்த மா கடலே என்று பாடுவார் மாணிக்க வாசகர். அப்படி ஆனந்த அளப்பரிய ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வேதங்கள் சுட்டிக்காட்ட முயற்சிக்கும். அப்படி சொன்னாலும் கூட அந்த அனுபவத்தை சொல்லும். இறைவன் ஆனந்தமாக இருக்கிறான் என்று சொல்லும், ஆனால் எப்படி இருக்கிறான் அறுதியிட்டு சொல்ல முடியாது. ஆனா அதற்காகத்தான் இங்கே புராணங்களை சொல்லும் பொழுது இருட்டிலே செல்வாருக்கு கைவிளக்கு போல என்று சொல்வார்கள். மறை என்கின்ற ஒரு பெரிய காட்டிலே இறைவனை தேடி வேதங்களுக்குள்ளே தேடி செல்லக்கூடியவர்களுக்கு கைவிளக்காக இருக்கிறது புராணங்கள். இந்த புராணங்களிலேயும் கூட பலவிதமான மூன்று விதமான புராணங்கள், சாத்விக புராணங்கள், ராஜச புராணங்கள், தாமச புராணங்கள் என்று பார்க்கும் பொழுது எது பரம்பொருள் என்கின்ற குழப்பத்தை சுட்டிக்காட்டும். அதிலே இருந்தும் கூட எடுத்து தெளிவாக எடுத்து எந்த விதமான மாசும் குறையும் இல்லாதபடியாக கந்தபுராணத்தை கொடுத்திருக்கிறார்கள். இந்த கந்தபுராணம் வடமொழியில பார்க்கும் பொழுதும் கூட பலவிதமான இந்த வெங்கடாத்திரியை பத்தி, வரலட்சுமி விரதங்களை பத்தி, விநாயகரை பத்தி, சக்தியை பத்தி, பலவிதமான விரதங்களை பற்றி எல்லாம் சொல்லும். இப்ப நமக்கே சந்தேகம் வரும், இது முருகனை பற்றி சொல்ல வந்ததா, எதை பற்றி சொல்ல வந்ததுன்னு ஏராளமான விஷயங்களை சொல்லும். ஆனால் அந்த விஷயங்களை எல்லாம் மற்ற விஷயங்களை விடுத்து விட்டு, எப்படி ஒரு இடத்துல நம்ம வாழைப்பழத்தை சாப்பிடும் பொழுது தோலையா சாப்பிடுகிறோம், தோலை எடுத்து விட்டு உள்ளே இருக்கக்கூடிய பழத்தை சாப்பிடுவதை போலவே பலாப்பழத்தை உரித்து பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய மேல் தோல், உள்ளே இருக்கக்கூடிய கொட்டை எல்லாவற்றையும் கோது நீக்கி உள்ளே இருக்கின்ற பழத்தை நாம் சாப்பிடுவதைப் போலவே, இங்கே நமக்கு அந்த பழமாக வாயிலே பழத்தை ஊட்டுவதைப் போலவே கச்சியப்ப சிவாச்சாரியார் நமக்கு கொடுக்கின்றார் இந்த பாடலிலே, கந்தபுராணத்திலே கொடுக்கிறார். அப்படியே திரண்ட ஒரு விஷயம் பால் இருக்கிறது. அந்த பாலை திரட்டு பால நமக்கு கொண்டு வந்து கொடுத்தா எப்படி இருக்கிறது, சந்தோஷமா இருக்குமா? அதே போலத்தான் ஏராளமான மலர்களிலே மது இருக்கிறது. தேனி உண்பதற்கு முன்பாக எச்சில் படும் பொழுது அதுக்கு பேர் மதுன்னு பேர். தேனி உண்டு கொண்டு வந்து அதனை சேர்க்கும் பொழுது அது தேனாகிறது. அந்த தேன் இருக்கிறதே அதான் திருவாசகம் என்னும் தேன் என்று அதையே தேனாக சொல்லுவார்கள். தேன் உணவாகவும் ஆகும், மருந்தாகவும் ஆகும். அதே போலத்தான் தேனாய் இந்நமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் என்று பாடுவாரே, அப்படி தேனை எல்லா இடத்திலேயும் எடுத்துக்கொண்டு வந்து எப்படி நமக்கு தேனீக்கள் கொடுக்கின்றனவோ அதை போல புராணங்களிலே வேதங்களிலே இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் திரட்டி கந்தபுராணத்தை சுருக்கி திரட்டுப்பால் மாதிரி நமக்கு கொடுக்கிறார் கச்சியப்பும் நிவரிங்க. இந்த ஜோதி புலம்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கிறதே, அதுதான் உயிரான வார்த்தையாக நடுவில் போட்டார். எப்படி மூன்று வேதங்கள் அதிலே இருக்கக்கூடிய நடுவிலே இருக்கக்கூடிய யஜுர்வேதம், அதிலே இருக்கக்கூடிய நடுவிலே இருக்கக்கூடிய காண்டம், ஏழு காண்டத்தில நடுவிலே சாகைகளிலே இருந்து நமசிவாய நமசிவாய சிவதராய என்று சொல்லும்படியாக நமசிவாய பஞ்சாட்சர மந்திரமானது உள்ளே வைரம் வைத்திருப்பதைப் போலவே வைக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போலத்தான் இங்கே கந்தபுராணத்தில பலவிதமான பாடல்களுக்கு நடுவில் இந்த பாடலிலேயும் கூட மேல் இரண்டு வரி கீழ் இரண்டு வரிக்கு நடுவில் கொண்டு வந்து வைத்தார். அருவமும் உருவமாகிய அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்று கீழே வந்து மேனியாக கருணை கூறு முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரெண்டும் கொண்ட ஒருவர் முருகன் வந்தா அங்கு உதித்தனான், ரெண்டுக்கு நடுவில் கொண்டு வந்து வைத்தார். இன்னொரு பொருளும் உண்டு, மேலே இருக்கக்கூடியது சுரூப லட்சணம், கீழே இருக்கக்கூடியது தடஸ்த லட்சணம், ரெண்டுக்கு நடுவில் இறைவனுடைய சுரூபத்தை இறைவனுடைய சிறப்பை கொண்டு வந்து இதுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிறான். நம்ம முதல்லயே பார்த்தோம், அருவமும் உருவமாக அதற்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவன், அனாதியாக இருக்கக்கூடியவன், பலமாக இருக்கக்கூடியவன், ஒன்றாகவும் இருக்கிறான், எல்லாமாக மாறி இருக்கிறான் என்று சொல்லும்படியாக எல்லாவாக இருக்கக்கூடிய அதன் உடனாய் வேறாய் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை, அந்த பரம்பருடைய முருகப்பெருமானை இங்கே கொண்டு வந்து சொல்லுகின்றார். அதனால தான் நடுவில் கொண்டு வந்து வைத்தார், இரண்டுக்கு நடுவில். இதுக்கு இன்னொரு தத்துவமும் உண்டு, பின்னாடி நாம பார்க்க போகிறோம். சிவன் என்கின்ற அருவத்திற்கும் சக்தி என்கின்ற உருவத்திற்கு நடுவில் முருகன் என்று சொல்லக்கூடிய சோமாஸ்கந்த மூர்த்தியாக நடுவில் ஸ்கந்தனாக அருவுருவமாக இந்த முருகப்பெருமான் இருக்கிறார். அது எப்படி இருந்ததுன்னா கச்சிபுரம் அழகா பாடப்போகிறார், அதையும் நம்ம பார்க்கத்தான் போகிறோம். அப்படி இந்த இரண்டுக்கு நடுவில் கொண்டு வந்து ஜோதி புழம்பு என்று கொண்டு வைத்தார். இதுதான் இறைவனுடைய பரம்பொருளினுடைய உண்மையான சுரூபம். அதனால தான் பிரம்மமாய் நின்ற ஜோதி புழம்பு என்று சொல்லுகிறார். எது பரபிரம்மம் என்று சொல்லப்படுகிறதோ, பிரம்மம் என்கின்ற பெரிய பொருளாக எது சொல்லப்படுகிறதோ, அந்த பிரம்மமாக இங்கே இது இருக்கிறது. ரொம்ப அருமையான வார்த்தை இது. இந்த வார்த்தை பிரம்மமா எல்லாம் ரெண்டு பக்கமும் போட்டு அதான் வைரத்தை எப்படி என்ன பண்ணுவோம், நம்ம சடப்பைக்குள்ள தூக்கி போட்டுன்னு போவோமா? தங்கம் இருக்கிறது ஒரு ஏதோ தங்க டாலர் கொடுத்துருக்கிறாங்க, இல்ல தங்க காசு கொடுத்துருக்கிறார்கள், அப்படியே ஒரு கவர்ல போட்டு சடப்பைக்குள்ள போட்டுட்டு போயிடுவோமா? என்ன பண்ணுவோம், பத்திரமா அதை ஒரு கவர்ல வச்சு, இல்ல வைரம் என்று சொன்னால் ரத்னம் என்று சொன்னால் அதை ஒரு வெல்வெட்டு துணியில மூடி அதை ஒரு பெட்டகத்திலே வைத்து அதை ஒரு பத்திரமான ஒரு இடத்துல வைத்து பூட்டி, நமக்கு நிலவரை மாதிரி ஏதாவது கீழே ரகசியமான அறை இருந்தா, இல்லைன்னா அதுக்குள்ளே இப்பதான் இருக்குமே பீரோக்குள்ளே, நமக்கு தெரியுமோ தெரியாத திருடங்களுக்கு தான் அது நல்லா தெரியும். இப்போ அந்த பீரோக்குள்ள இருக்கக்கூடிய ரகசிய அறைக்குள்ள வைத்து பூட்டி அந்த சாவியை இன்னொரு இடத்துல வச்சு இந்த ரூமை பூட்டி, இப்ப இத்தனை பாதுகாப்பு செய்கின்றோம். ஒரு ரத்தினத்துக்கு ரத்தினம் போன்ற ஒரு வார்த்தையை இங்கே வைத்ததற்கு பாதுகாப்பு செய்திருக்கின்றார், நம்மை அங்கே கொண்டு செல்லுகின்றார். இதுதான் தன்னை இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று வெளிப்படையாக சொல்லுகின்றார். ஜோதி புழம்பு அது, ஜோதி புழம்பு தத்து என்று எங்கே சொல்லப்படுகிறதோ, ஏகம் சத்து என்று சொல்லப்படக்கூடிய எந்த பொருள் இருக்கின்றதோ, ஒன்றாக எது இருக்கின்றதோ, அந்த தத்து, இந்த தத்து என்கின்ற தத் சவிதுர் வரேண்யம் என்று சொல்லுகின்றோம் இல்லையா, அந்த அது என்று சொல்லக்கூடிய வார்த்தையை இங்கே கொண்டு வந்து வைத்தார். பிழம்பு அது, இது வந்து வேதத்தினுடைய மகா வாக்கியம். தத்துவமசி ஸ்வேதகேதோ என்று சொல்லும்படியாக தத்துவமசி என்று சொல்லுகிறனால தத்து தொம் அசி தத்து அது என்று இருக்கின்றது இல்லையா. அதே மாதிரி காயத்ரி மகாமந்திரத்திலே வரக்கூடிய தத் சவித்துர்வரேண்யம், அந்த சவித்ரினுடைய ஒளி என்று சொல்லுகின்றார்கள் இல்லையா, அந்த பேர் ஒளியை அந்த என்று சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கிறதே இங்கே கொண்டு வந்து போடுகிறார். அந்த அதாவது சுட்டக்கூடியது, எனக்கு முன்னாலே அல்லது தனியாக இருக்கக்கூடியது, இல்ல பலவிதமான பொருள்கள் உண்டு, தயவு செய்து கவனிக்க வேண்டும். பெட்டகத்திலே வைத்ததை போல ரத்னம் வைத்ததை போல இந்த வார்த்தையை வச்சார்னு சொன்னேன். இந்த வார்த்தை எதை சுட்டி காட்டுகிறது, நம்ம விட்டுடக்கூடாதேங்கிறதுக்காக. எப்படி போகும்போது அங்கே சைனேஜ்னு சொல்லுவாங்களே இல்லை, நேம் போர்டு எல்லா இடத்துலையும் வச்சிருப்பாங்க, இப்படி ஏரோலாம் போட்டு போட்டு காமிச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போகணும்னு, நம்ம கண்டிப்பாக அப்பதான் இங்கே போக மாட்டோம், அது அடுத்தது. இப்போ போகணும் போகணும்னு எல்லாரும் வழிகாட்டுவதை போலவே இந்த இடத்துல பிரம்மமாய் நின்ற அப்படிங்கிற வார்த்தையை போட்டார். பின்னாடி அது என்கின்ற வார்த்தையையும் போட்டார். பிரம்மம் எந்த பிரம்மத்தை தத்து என்று வேதங்கள் எல்லாம் சொல்லுகின்றதோ, அது எப்பேற்பட்டது அந்த பரபிரமத்தினுடைய வடிவம் என்பதை இங்கு சுட்டி காட்டுகின்றார். ஜோதி புழம்பு, ஜோதி புழம்பாக இருக்கிறதாம் இறைவன், ஜோதியே வடிவானவனாக இருக்கின்றான், அதுதான் அவனுடைய வடிவம். ஜோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கே, இதை மாணிக்க வாசகரும் சொல்லுவார். ரொம்ப அருமையான வார்த்தை ஒன்று உண்டுன்னு திருவாசகத்தில் ஒரு வார்த்தை வரும், எல்லாரும் என்ன கேட்டிருப்பீங்க, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று கேட்டிருப்போம். அந்த வார்த்தை எங்கிருந்து எடுத்தார்னா, மணிவாசகர் மணிமணியாக ஒரு வார்த்தையை சொல்லுவார், ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதியை யாம் பாடக் கேட்டேயும் வட்டடங்கள் மாதே வளருதியோ வஞ்சவியோ நெஞ்சவிதான் மா தேவர் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய். நன்றாக கவனிக்க வேண்டும், இதே கருத்து இங்கே வந்திருக்கும். இன்னொரு விஷயமும் சொல்லுகிறேன், இப்பொழுது நேரம் இல்லாத காரணத்தினால நான் அப்படியே இந்த பாடலை அப்படியே திருவண்ட பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள், மாணிக்கவாசகருடைய திருவண்ட பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். பலவிதமான கருத்துக்கள் இந்த கந்தபுராண பாடலிலே நமக்கு கிடைக்கின்றன. திருவண்ட பகுதியிலே எதை சொல்லுகிறாரோ அந்த விதமான கருத்துக்கள் எல்லாம் இங்கே கிடைக்கும். அதில் இருக்கக்கூடிய வரலாறுகளை விட்டுவிடுங்கள், வரலாறுகளை தவிர கருத்துக்கள் என்று சொல்லும் பொழுது இங்கே கொண்டு வந்து சொல்லுகிறார், நின்ற கண்ணால் யானும் கண்டேன் காண்க ஒருவன் என்னும் ஒருவன் காண்க ஒன்றாய் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க விரிபுடின் முனைதாய் விரிந்தோன் காண்க. அப்படியே கொண்டு வந்து நமக்கு திருவண்ட பகுதியில அவ்வளவு தூரம் என்ன சொன்னாரோ அதை ஒரு பாடலிலே எடுத்துக் கொடுக்கின்றார் கச்சியப்ப முனிவர். அந்த திருவாசகத்துல சொல்லுவாரே, ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதி, இதுதான் ஸ்வரூப லட்சணமாக பரம்பருளினுடைய லட்சணம், பின்னால தடஸ்த லட்சணமாக மாதேவர் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய். மாதேவன் வார்கழல்கள் என்பது உருவத்தை சுட்டிக்காட்டும், அதனால அது தடஸ்த லட்சணம். இங்கே ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி என்று ஸ்வரூப லட்சணமாக இறைவனுடைய சிறப்புத்தன்மையை சொல்லுவார். ஆதியும் அந்தமும் இல்லா அரிய பெரிய, அரிய பெரிய ஜோதி பிழம்பாக இங்கே இருக்கிறது. வேதங்கள் எல்லாம் ஜோதி என்று அப்படியே சுட்டிக்காட்டும், அங்கெங்கே சுட்டிக்காட்டும். நதத்திர சூரியோ பாதி நட்சத்திர தாரகம் என்று சொல்லும்படியாக குதோயம் அக்னிகி, இதெல்லாம் வேதங்கள் எல்லாம் சொல்லிப்பாட்டும். அந்த இடத்துல தாரகைகள் எல்லாம் ஒளிவிடுவது கிடையாது, சூரியன் ஒளிவிடுவது கிடையாது, சந்திரன் ஒளிவிடுவது கிடையாது, நெருப்பு ஒளிவிடுவது கிடையாது, அதை பத்தி என்ன சொல்ல முடியும், இப்படி எல்லாம் வேதங்கள் எல்லாம் சுட்டிக்காட்டும். அப்படி பிரகாசமானவனாக இருக்கிறான். தயவு செய்து ஒன்றை நினைத்துக் கொள்ள வேண்டும், இது பௌதீகமான நெருப்பு அல்ல, இது பிரகாசம். ஜோதி பிழம்பு என்பது பிரகாசம், ஒளி. முருகா அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறதே அதுக்கு ஒளி என்கின்ற பெயர் உண்டு. இந்த முருகாங்கிற நாமத்தை பத்தியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனியம்மான் என்று சொல்லுவார்கள். செம்மை என்கின்ற நிறம் இருக்கிறது இல்லையா, அதற்கு ஒரு ஒளி உண்டு. அந்த ஒளியை சுட்டி காட்டுவதற்காகத்தான் சிவன் என்கின்ற நாமத்தை சொன்னார்கள். சிவப்பானவனாதனால மட்டும் காரணம் கிடையாது, அந்த சிவப்பினால் வரக்கூடிய ஒளி அதுதான் அவன், அந்த இறைத்தன்மை பரம்பொருள் தன்மை, அதனால தான் அவனுக்கு பேர் சிவன்னு பேர். அதே கருத்தை தான் இங்கே கொண்டு வந்தார். ஆதியும் அந்தமும் இல்ல அரும் பெரும் ஜோதியை என்று எப்படி சொல்லுகிறாரோ அந்த கருத்தை இங்கு கொண்டு வந்து சேர்த்தார். ஜோதி பிழம்பு இது சாதாரணமான பௌதீகமான ஒரு நெருப்பு கிடையாது. பௌதீகமான நெருப்புக்கு என்ன வேணும், நம்ம விளக்குன்னு சொல்லிடுறோம். இப்போ ஒரு விளக்கு இருக்கிறது, குத்து விளக்கு இருக்கிறது. குத்து விளக்கு என்று சொல்லும் பொழுது அதுல கீழே பாதப்பகுதி, தண்டு, மேலே அதனுடைய வாய், திரி, எண்ணெய், நெருப்பு. இப்போ ஜோதிங்கிறது எது, நெருப்பிலே இருந்து வரக்கூடிய பிரகாசம். ஆனா மொத்தமா சொல்லுவோம் இதெல்லாம் விளக்குன்னு சொல்லுவோம். சோதியே, சுடரே, சூழ் ஒளி விளக்கே, இதைத்தான் இந்த இடத்துல கொண்டு வருவார். எல்லாம் தனித்தனியா இருக்கிறது. இதுல இன்னொரு விஷயமும் கவனிக்க வேண்டும், ஏன்னா இங்க கொட்டி கிடக்கிறது கருத்துக்கள். எனக்கே இவ்வளவு ஆச்சரியமா இருக்குன்னா, உங்களை மாதிரி படித்தவர்கள் எல்லாம் அறிந்தவர்கள் எல்லாம் எவ்வளவு இதை அனுபவித்திருக்க வேண்டும். சோதி பிழம்பு அது என்று சொன்ன காரணத்தினாலே, சுட்டி காட்டிய காரணத்தினாலே இது தனித்திருப்பது, ஒன்றாய் உடனாய் வேறாயிருக்கக்கூடிய பரம்பொருள், அது தனியாக தத்து என்று சொல்லும்படியாக சுட்டி காட்டப்படுகிறது. நானே பிரம்மம்னு சைவ சித்தாந்தம் அதை ஒத்துக்கொள்வதில்லை, மாயாவாதம் என்று அதனை தள்ளிவிடும், அத்வைதத்தை ஒப்புக்கொள்வதில்லை, கண்டிக்கிறார்கள். மெய்கண்ட சிவாச்சாரியார் முதலிய எல்லா குரவர்களும், சந்தான குரவர்கள் எல்லாம் கண்டிக்கிறார்கள், கிடையாது இருக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். இறைவனைப் போலவே இந்த பசுவும், பதியைப் போலவே பசுவும் அனாதி, இது இறைவனே என்று சொல்ல முடியாது, கூடாது என்பதுதான் சைவ சித்தாந்தம். அந்த ஒரு கருத்தையும் உள்ளே வைத்தான் சோதி பிழம்பு. அது அதான் முக்கியமான விஷயம், அந்த ஜோதி பிழம்பு, பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு. இப்ப கவனிக்க வேண்டும், இந்த ஜோதி பிழம்பு தான் உண்மையான வடிவம், ஜோதி பிழம்பு தான். இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம், உதாரணத்துக்கு தானே, அதுக்குனால நான் சொல்லிட்டு போறேன்னே. இப்ப நான் இருக்கிறேன், நான் என்ன சொல்றேன், ஒருத்தருக்கு கணவன், ஒருவருக்கு மகன், ஒருத்தருக்கு தந்தை, ஒருவனுக்கு சகோதரன், இப்படி இருக்கிறேன். ஒரு இடத்துல எம்டி அல்லது ஏதோ சொல்றதுக்கு என்ன மேனேஜிங் டைரக்டர், ஒரு இடத்துல பிரைம் மினிஸ்டர் ஏதோ ஒன்று வச்சுக்கலாமே, இல்லைன்னா இந்த மந்திரி அப்படின்ட்டு ஏதோ ஒரு பட்டங்கள் 1008 விஷயங்கள் இருக்கிறதுன்னு வைத்துக் கொள்ளலாம். பேசுகிறேன் பேச்சாளி, பேச்சாளியோ இல்லையோ செவடால் விட முடியும்னு வச்சுக்கலாம் பேச்சாளி. சரி, இப்போ இப்படி இருக்கிறது, நான் என்பது தனி, நான் என்பது தனி, தந்தை என்கின்ற தன்மை வேறு, மகன் என்கின்ற தன்மை வேறு, சகோதரன் என்கின்ற தன்மை வேறு, கணவன் என்கின்ற தன்மை வேறு, மேனேஜிங் டைரக்டர் என்று சொல்லக்கூடிய அவருடைய தன்மை வேறு, அல்லது மந்திரி என்று சொல்லக்கூடிய தன்மைகள் எல்லாம் வேறு. இப்ப இத்தனை பேரும் வேற வேறையா, இத்தனை பேரும் வேற வேறையா, எல்லாம் ஒண்ணுதானே, நான் தானே, நான் என்கின்றதுதான் உண்மையான தத்துவம், அதுதான் ஜோதி புழம்பு. இந்த பாட்டுக்கு உதாரணத்தை வைத்துக் கொள்ளுங்கள், ஜோதி புழம்புங்கிறது தான் நான். இந்த ஜோதி புழம்புக்கு முதல்ல தகப்பன் மாதிரி அப்படின்னு சொன்ன அருவமும், கணவன் மாதிரி உருவமும், ஏன்னா நம்ம இது அங்கே ஈடுபடாதுங்க, அதனால தான் சொல்றேன், எல்லாம் அவங்க வீட்டில் தானே ஆட்சி இருக்கும், அதனால தான் அருவம் தகப்பன் சொல்லலாம் நான் இருக்கிறேன்ட்டு. கணவன் சொன்னால் சொல்ல முடியாது, அம்மா தான் முன்னாடி இருப்பாங்கல்ல, எல்லா வீட்லையும் அப்படித்தான், அது விடுங்க நம்ம வீட்டில் மட்டும் இல்லை. ஆக சரி, ஒரு உதாரணத்துக்கு தானே, இப்போ தகப்பன் அப்படின்னு சொன்னால் அருவம் தகப்பனுமாக, இவன் இன்னொருத்தருக்கு கணவனுமாக ஆகி, அனாதியாய் ஒருத்தருக்கு மகனாக, ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்லுகிறேன், இது அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டாம், அனாதியாய் மலவாய் மேனேஜிங் டைரக்டராய், ஒன்றாய் மந்திரியாய், பிரம்மமாய் வச்சுங்களேன், இன்னொன்னு ஏதோ ஒன்று இருக்கிறது, இன்னொரு இடத்துல போடா டைரக்டர்ல ஏதோ ஒரு இருக்கிறார், டைரக்டரா இருக்கிறார். இப்போ இவ்வளவும் பலவிதமான படித்தரங்களாக இருக்கிறோம், ஆனா எல்லாம் ஒண்ணுதானே, நான் வேற, இத்தனை பொசிஷன்ஸ் என்று சொல்லு பதவிகள் அங்கெங்கே இருக்கின்றன, ஆனால் நான் என்பது வேறு, என்னுடைய தன்னை இயல்பான தன்னை தானே ஆகி நின்ற தயாபரன் எம்மிரை என்று பாடுவார் மாணிக்கவாசகர். தானே ஆகி நின்ற தயாபரன் எம்மிரை, தான் என்கின்ற அந்த தன்மை இருக்கிறதே, தானே ஆகி நிற்கக்கூடிய தன்மை, தன்னுடைய இயல்பான தன்மை இருக்கிறதே அதுதான். இந்த உதாரணத்துப்படி சொல்ல போனோம்னா நான் என்று சொல்லக்கூடிய அது ஜோதி புழம்பு, கணவனாக தந்தையாக மகனாக மேனேஜிங் டைரக்டராக மந்திரியாக டைரக்டராக இவ்வளவும் இருக்கிறது இல்லையா, இதெல்லாம் அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் இதெல்லாம் நிற்கக்கூடிய இவ்வளவு விஷயங்களும் இப்படி இப்படி எல்லாம் இருக்கிறேன். இன்னொரு விஷயமும் சொல்லலாம், என்னுடைய குணங்கள்ல பலவிதமான குணங்கள் சொல்லலாம், கோபம் வந்தா கோபக்காரன், ஒருத்தருக்கு கோபக்காரன், சரி உருவத்தை வைத்து ஒசரமா இருக்கிறார் செவப்பா இருக்கிறார், ஒரு ஏதோ ஒண்ணு சொல்லுகிறோம் இல்லையா, இவர் சிவப்பாக இருக்கிறார், சிவப்பாக உயரமாக, அல்லது எப்படி வேண்டாலும் வச்சுக்கலாம், கருத்த முடியோடு, அடி இருக்கு இல்லைங்கிறதெல்லாம் வேற விஷயம், கருத்த முடியோடு இன்னாருக்கு இப்படி இருக்கிறார், ஒரு உருவத்தன்மையை சொல்லுகிறோம், இது எல்லாம் ஒண்ணுதானே, ஆனா நான் என்கின்ற தன்மை வேறு. இப்போ கருத்த முடி இருக்கிறது, ஆனா முடி மட்டுமே நான் ஆக மாட்டேன், இந்த உதாரணத்தை தயவு செய்து கவனிக்க வேண்டும், முடி மட்டுமே நான் ஆகிறது இல்லை, முடி இல்லைனாலும் நான் நானா தான் இருக்க போகிறேன். சிவப்பான உயரமான ஒருவர், சிவப்பானவன் உயரமானவன் கருத்த முடியோடு கூடி இருக்கக்கூடியவன், பட்டு வேட்டி கட்டி கொண்டிருக்கிறான், ஒரு உதாரணத்துக்கு எல்லாம் சொல்லுகிறேன். இதே போலத்தான் இந்த தன்மைகள் எல்லாம் குணங்கள், குணி என்று சொல்லப்படக்கூடிய இறைவன் இருக்கிறானே அந்த பரம்பொருள் இருக்கிறதே அதனுடைய தன்மை, இதை இதனோடு ஏற்றிட்டுக் கொள்ளுகிறோம். சிவப்பாக இருக்கக்கூடிய இன்னார், கருத்த முடியோடு இருக்கக்கூடிய இன்னார், உயரமாக இருக்கக்கூடிய இன்னார், இந்த இன்னார் இருக்கிறார் பாருங்க, அந்த இன்னார் தான் இங்க ஜோதி புலம்பு. இந்த கருத்த முடியோடு உயரமாக சிவத்தமேனியோடு அதெல்லாம் சொல்லுகிறவே அதெல்லாம் அருவமும் உருவும் அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் இதெல்லாம் இருக்கக்கூடியது, இல்லேன்னு சொல்ல முடியாது, இதெல்லாம் இல்லாம இல்லை, இவருக்கு கருத்த முடி இருக்கிறது, அருவமாக இருக்கிறார், உருவமாக இருக்கிறார், உயரமாக இருக்கிறார் அப்படின்னு உதாரணம் சொன்ன மாதிரி அனாதியாக இருக்கிறார், இவர் சிவப்பாக இருக்கிறார் பலவாக இருக்கிறார் ஒன்றாகவும் இருக்கிறார், பிரம்மமாய் நின்ற இதெல்லாம் இந்த குணங்கள் எப்படி சொல்லுகிறோமோ அதனோடு ஏறிட்டுக் கொள்ளுகிறோமோ அதனுடைய தன்மைகளை சொல்லுகிறோமோ அதற்கு இயல்பான தன்மை, இதையெல்லாம் தாண்டிய இயல்பான தன்மை எது ஒன்று உண்டோ அதுதான் இங்கே சொல்லப்படக்கூடியது. பரபிரம்மத்தினுடைய தன்மை, பரம்பொருளினுடைய தன்மை, முருகப்பெருமான் எப்படி இருக்கிறான் என்கின்ற தன்மை ஜோதி புழம்பு. அவன் எப்படி இருக்கிறான்னா ஜோதி புழம்பாக இருக்கிறான். ஜோதியு ஜோதியு ஜோதி சுத்த ஜோதி சிவன் ஜோதி பரஞ்சோதி என்றெல்லாம் பாடுகின்றார்களே, ஏராளமாக உதாரணம் சொல்ல முடியும். கோட் பண்றது பெரிய விஷயம் இல்லை. ஆனா இந்த பொருளை நாம் புரிந்து கொண்டோமா என்று பாருங்கள். அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற இத்தனை தன்மைகளையும் உடைய பரம்பொருள், பரம்பொருள் தன்மையையும் கொண்டிருக்கக்கூடிய பரம்பொருள் எப்படி இருக்கிறது? ஜோதி பிளம்பு. சரி, ஜோதி பிளம்புன்னா என்ன? பௌதீகமான தீ அதெல்லாம் கிடையாது. நாள்தோறும் அருக்கனில் சோதியமைத்தோன், திருத்தகு மதியில் தன்னை வைத்தோன், தின்திறையில் தீயில் வெம்மை செய்தோன். இதற்கு அப்பாற்பட்டவன், தீக்கி வெப்பத்தை கொடுக்கக்கூடியவன் இறைவன், சந்திரனிலே தன்மையை கொடுக்கக்கூடியவன் இறைவன், சூரியனிலே அந்த கதிர் வீச்சை வெப்பத்தை கொடுக்கக்கூடியவன் இறைவன், எல்லாவற்றிற்கும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான், தன்னிடத்திலே இருந்து கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவனுடைய பிரகாசம் அளப்பரிய பிரகாசமாக இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டிய பிரகாசம், இது பிரகாசம். ஒளி, ரொம்ப அருமையான வார்த்தை, ஒளி. ஒளியோடு சேர்ந்தவனாக இருக்கிறான், அந்த ஒளிதான் இறைவன். இதை வந்து ஒரு திரி போட்டு வைத்திருக்கக்கூடிய நெருப்பா, இல்ல கட்டையில பிடித்திருக்கக்கூடிய நெருப்பா, இல்ல சூரியன் சந்திரன் போல இருக்கக்கூடிய நெருப்பான்னு நினைச்சுக்க வேண்டாம், கிடையாது. இது பிரகாசம், எங்கேயும் இருக்கக்கூடிய பிரகாசம், எல்லா இடத்திலேயும் இந்த பிரகாசம் இருக்கிறது. உலகத்துல பிரகாசம் இல்லாம கிடையாது. என்ன சார் இப்படி சொல்றீங்க? காலையில சூரியன் இருக்கிறான், இரவிலே அமாவாசை, சந்திரனும் கிடையாது, சூரியனும் கிடையாது, எங்க ஊர்ல கரண்டே கிடையாது. அது எப்ப இருக்கு? எப்பா அப்பப்ப வந்துட்டு வந்துட்டு போகும், வந்துட்டு போகும். அப்ப கலைட்டே கிடையாது. இருட்டு இருக்கிறதே எங்க வெளிச்சம் இருக்கிறதுன்னு கேட்கலாம். இருட்டு என்பது குறைந்த வெளிச்சம், தயவு செய்து யோசிக்க வேண்டும். இருட்டு என்பது குறைந்த வெளிச்சம், இருட்டுங்கிறது கிடையாது. இது ஒரு தத்துவ கருத்து. இருட்டுங்கிறது கிடையாது, குறைந்த வெளிச்சம். ஏன்னு கேட்டா, கொஞ்ச நேரம் இருந்து பாருங்க இருட்டுல, உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஆரா என்று சொல்லுவார்கள் இல்ல, ஒவ்வொருவருக்கும் பிரபை, ஒளிவட்டம் எல்லாருக்கும் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த யோகா படிச்சவங்க கிட்ட, யோகா பண்றவங்க கிட்ட கேட்டீங்கன்னா, சார் என்னமோ ஒரு ஒளிவட்டம் தெரியுது சார் அப்படிம்பாங்க. நம்ம பார்த்துருக்கலாம் படங்கள் எல்லாம், பின்னாடி ஒரு பெரிய இந்த புத்தரோ கடவுளுக்கு பின்னாடி எல்லாம் ஒரு ஒளிவட்டம். அந்த சினிமாலெல்லாம் பார்த்தோம்னா பின்னாடி அப்படியே சக்கர மாதிரி சுத்தின் இருக்கும், தலைக்கு பின்னாடி இருக்கிறது இல்ல ஒளிவட்டம். ஏன்னு கேட்டா, இவர்கள் ஞான நிலை அடைந்தவர்கள், கடவுள் தன்மை அடைந்தவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் போடுகிறோம் இதையெல்லாம்? பழைய காலத்துல இந்த புத்தர் சிலைக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு வட்டமா அப்படி இருக்கும், ததாகதர் என்று சொல்லும்படியா அவருடைய சிலையோ, மகாவீரர் சிலைக்கு மேலேயோ அப்படி கொடை மாதிரி மேல இருக்கும். என்னது அது? ஒளிவட்டங்கள். ஒளிவட்டம் என்ன சுட்டி காட்டுகிறது? அவர்கள் தெய்வத்தன்மையை அடைந்திருக்கிறார்கள், நம்முடைய உடலிலே ஒளிவு ஏற்படுகிறது என்று சொல்லுகிறார்கள் யோக நிபுணர்கள் எல்லாம். நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் கோபமா இருந்தா ஒரு விதமான ஒளி வருகிறது உடம்பிலிருந்து, சந்தோஷமாக இருந்தால் ஒரு விதமான ஒளிகள் வருகின்றன, இப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள். பிராணிகள் இதை கண்டுகொள்ளுகின்றனவா? ஆக ஒளி இல்லாத இடம் கிடையாது, பொருள் கிடையாது. இதுக்கு தனியா இன்னொரு சூரியனோ சந்திரனோ எலக்ட்ரிசிட்டியில இருந்து ஒரு லைட்டோ அவசியம் கிடையாது. எல்லா இடத்திலேயும் ஒளி இருக்கிறது, எல்லா இடத்திலேயும் இந்த பிரபை ஜோதி இருக்கிறது, இந்த பிரகாசம் இருக்கிறது. பிரகாசம் இல்லாம கிடையாது, எல்லா இடத்திலேயும் பிரகாசம் இருக்கிறது. வைரங்கிறது கல்லு தானே, உயிர் இல்லாத பொருள் தானே, அதுக்கு எப்படி பிரகாசம் வந்தது? கரியாக இருந்த வைரத்துக்கு எப்படி பிரகாசம் வந்தது? அதுல இயல்பான ஏதோ ஒரு பிரகாசம் இருக்கிறது. புதுசா கொண்டு வந்து நம்ம எங்க இருந்தாவது ஏதாவது சேர்த்தாங்களா? கரித்துண்டாக இருந்த ஒன்று வைரமாக மாறுகிறது. அப்ப எப்படி வருகிறது பிரகாசம்? பட்டை தீட்டினா வருகிறது, அவ்வளவுதானே. பட்டை தீட்டுக்கிறோம், என்ன பண்ணுகிறோம்? தேய்க்கிறோம், அவ்வளவுதான். தேய்க்க தேய்க்கி அது பளபளப்பாகிறது, வைரம் பிரகாசிக்கிறது. தங்கம் மண்ணிலே இருந்து பிரித்தெடுக்கிறோம், தங்கம் தாதுவாக வருகிறது, அதை பிரித்தெடுக்கிறோம். அந்த குழம்பு என்ன ஆகிறது? பிரகாசம் வருகிறது. அடிக்க அடிக்க அதை நெருப்பிலே இட்டு அடிக்க அடிக்க ஒரு பிரகாசம் வருகிறது. அந்த பிரகாசம் தனியாக நம்ம இங்க சேர்த்தமா? யோசித்து பாருங்கள். ஒரு சமையல் பண்ணணும், அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் போடணும், இதுக்கு ஏதாவது போட்டோமா? பிரகாசம்னு ஏதாவது ஒன்று போட்டோமா? கிடையாதே. பிரகாசம் இயற்கையாக அதிலே இருக்கிறது, இப்பொழுது வெளிப்படுகிறது, அவ்வளவுதான் வித்தியாசம். நன்றாக கவனியுங்கள். பிரகாசம் இயல்பாகவே இருக்கிறது, நம்ம ஒன்றும் புதுசாக சேர்க்கலே, புதுசாக கொண்டு வந்து சேர்க்கலே, இயல்பாகவே இருக்கிறது, இப்பொழுது வெளிப்படுகிறது, அவ்வளவுதான் சார் இந்த பாட்டு. முடிஞ்சு போச்சு. இந்த கருத்து உங்களுக்கு மனசுல வந்தாச்சுன்னா இந்த பாட்டு முடிஞ்சு போச்சு. பிரகாசம் தான் இறைவன், பிரகாசம் இறைவன் எங்கும் எப்பொழுதும் எக்காலத்திலும் எல்லா இடத்திலேயும் எல்லா தன்மையிலேயும் இருக்கிறான், அவன் வெளிப்படுகிறான். விரகில் தீயினன் பாலில் படு நெய்போல் மறைய நின்றுடன் மா மணிஜோதியான். அருமையான வார்த்தை மா மணிஜோதியான். ஏன் போட்டார் மணி சோதி என்கின்ற இரண்டு போட்டார்? மணியிலே இருக்கப்பட்ட ஜோதி சுரூபமாக இருக்கப்பட்டவன் எப்ப வரும்? பட்டை தீட்டும் பொழுது, வைரத்தை பட்டை தீட்டும் பொழுது, தேய்க்கும் பொழுது ஜோதி வருகிறது. விரைகிலே கடையும் பொழுது அரணிக்கட்டையிலே இருந்து நெருப்பு வருகிறது. பாலை தயிராக்கி தயிரை மோராக்கி வெண்ணை எடுத்து உருக்கும் பொழுது நெய் வருகிறது. ஆனா பால்ல நெய் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? தெரியல, அவ்வளவுதான். இப்பொழுது தெரியாமல் இருக்கிறது. விறகு கட்டையில நெருப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா? எப்படி எரிகிறது? பால் நல்ல உதாரணம் இதற்கு. விறகில் தீனன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுளன் இருக்கிறான், நின்று உளன். இங்கே நின்ற ஜோதி பிளம்பு, நின்று உளன் மாமணி சோதியான். என்ன பண்ணும்? உறவு கயிற்றினால், உறவு கோல் நட்டு உறவு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. அதானே இங்க வந்து நின்றது. இங்க உதித்தனன் உலகமொய்ய. அப்படியே அருணகிரநாதராகட்டும், கச்சியப்பராகட்டும், தேவார திருவாசகங்களாகட்டும், எல்லாம் ஒரே கருத்தை பலவிதமான விஷயங்களிலே சொல்லுகின்றன. அவ்வளவுதான். அது அப்படியே உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. பாலில் இறைவன், பாலிலே நெய் இருக்கிறதா இல்லையா? ஆனா கண்ணுக்கு தெரிகிறதா? தெரியல. அதே மாதிரி தான் இறைவன் பிரகாசமாக எல்லாரிடத்திலேயும் சுயம் பிரகாசமாக இருக்கிறான். தெரிகிறாமா? கிடையாது. இறைவன் எல்லா இடத்திலையும் கொண்டு வந்து அப்படியே இந்த இங்க இருக்கிறான் இறைவன் நம்மளால பார்க்க முடிகிறதா, காட்ட முடிகிறதா? முடியல. ஏன்? உள்ள மறைந்திருக்கிறான். பாலில் படு நெய் போல் மறைய நின்று உளன் இருக்கிறான். எக்ஸிஸ்ட், அவன் இருக்கிறான். ரொம்ப அருமையான வார்த்தை. திருவண்ட பகுதியில பாடும் பொழுது கையிலே கனியன, கண்ணர் கனியன, கையிலே நெல்லிக்கனி போல இருக்கிறான். உள்ளங்கை நெல்லிக்கனி போல இறைவன் வந்து அனுபவிக்க கொடுக்கிறான். அது மட்டும் கிடையாது, என்னையும் இருப்பதாக்கினன். இந்த இருங்கிற வார்த்தை இருக்கிறதே ரொம்ப அருமையான வார்த்தை. இருப்பது ஆக்கினன், அவன் இருக்கிறான், உளன் இருக்கிறான், என்னையும் உளனாக ஆக்கினான். அவன் நின்று இந்த இடத்துல அதே எல்லா வார்த்தை இங்க அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். ஜோதி பிளம்பு, இதுதான் அவனுடைய சுயமான வடிவம், ஜோதி வடிவம் தான். ஜோதி என்பது பிரகாசம். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், இது பிரகாசம். அதுதான் பரம்பரனுடைய தன்மை. வடிவம்னு கூட சொல்லக்கூடாது, நான் சொல்லுவது தவறு. அதனுடைய தன்மை அது, அவ்வளவுதான். அந்த பரம்பொருள் இருக்கிறது அது ஜோதி. அது பல வடிவங்களாக நமக்காக வருகிறது. அருவமாகவும் இருக்கிறது, உருவமாகவும் இருக்கிறது. இது அருவுருவம், பிரகாசம். கண்ணுக்கு தெரிகிறது, ஆனா அதே சமயத்தில் அது உருவம் கிடையாது. இப்படித்தான் இருக்கும்னு பிரகாசத்தை சொல்ல முடியுமா? நெருப்பிலிருந்து ஒரு ஒளி வருகிறது, அந்த ஒளி இப்படித்தான் நம்ம பார்க்கமா இல்லையா? ஆனா எப்படி இருக்கிறதுன்னு படம் போட்டு காமிக்க முடியுமா? முடியாது. அதே போலத்தான் அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பு. பிழம்பு இன்னொன்று டைல்யூட்டட் கிடையாது, நீர்த்து போன வடிவம் அல்ல இந்த பிரகாசம். இந்த பிரகாசமானது திரண்ட பிரகாசம், கெட்டிப்பட்டு போன பிரகாசம். இந்த திரட்டு பால் நான் முதல்ல உதாரணம் சொன்னேன், அதே மாதிரி தான். பாலிலே இருந்து திரட்சியாக கொண்டு வந்து தருவதை போலவே பிரகாசம் எல்லாம் ஒன்று திரண்டு ஒன்றாக கெட்டிப்பட்டு போன ஒரு விஷயம் இந்த இடத்துல. அதான் ஜோதி பிழம்பு. நீர்த்து போனதா இல்லை? அவருக்கு கட்சிய பிறகு காட்சி கொடுத்திருக்க வேண்டும் முருகப்பெருமான். இப்படித்தான், நீர்த்து போன வடிவம் அல்ல, திரட்சியாக இருக்கக்கூடிய வடிவமாக இங்கே காட்சி கொடுக்கிறான் இறைவன். ஜோதி பிழம்பு அது. இந்த அதுங்கிற வார்த்தைக்கு முதலே சொன்னோம், தத்து என்று எந்த பரம்பொருளை சுட்டி காட்டுகிறதோ, வேதமும் வேதாந்தங்களும் புராணங்களும் காயத்ரி மகாமந்திரமும் எல்லா மகாமந்திரங்களும் சுட்டி காட்டுகிறதோ அதை இங்கே கொண்டு வந்து போட்டார். அது சுட்டி காட்டும்படியாக இருக்கிறது. கண்ணால் யானும் கண்டேன் காண்க என்று சொல்லுகிறாரே, என்னால காண முடியும், காட்டவும் முடியும் என்று சொல்லும்படியாக அது என்கின்ற பொருளாக, நம்மாலே சுட்டப்படக்கூடிய பொருளாக வந்து நிற்கிறது. நமக்கு பிரிந்து நிற்கிறது, வேறாய் நின்று கொண்டிருக்கிறது. நம்மோடு உடனாய் இருக்கக்கூடியது, நமக்கு உள்ளே இருக்கக்கூடியது வேறாக இங்கே வந்து காட்சி கொடுக்கிறது. அதனால தான் எல்லாருக்கும் முன்னாலே காட்சி கொடுத்ததாக சொல்லுகிறார்கள். உள்ளே இருந்து எல்லாம் அனுபவிக்கிறார்கள், அவர்களுடைய மனக்கண்ணிலே காடுகிறார்கள். கண்ணால் யானும் கண்டேன் என்று சொல்லும்படியாக இங்கே அது ஓர்மேனியாக ஒப்பற்ற தன்மையிலே இருக்கக்கூடிய ஒரு திருமேனியை எடுத்துக்கொண்டு இந்த பிழம்பு பிரகாசம் இப்படி வருமா? இந்த கதையில பார்க்கும் பொழுது கந்தபுராணம் என்ன சொல்லுகிறது? ஆறு முகங்களை இறைவன் எடுத்துக்கொண்டான். அந்த ஆறு முகங்களிலே இருந்து நெற்றிக்கண்ணிலே இருந்த அக்னி பிழம்பு வந்தது. நமக்கெல்லாம் அதோரேதஸ் என்று சொல்லும்படியாக சொல்லுவார்கள், இறைவனுக்கு ஊர்த்வரேதஸ் என்று சொல்லும்படியாக அவனை சொல்லுவார்கள். அந்த ரேதஸ் ஆனது மேலே செல்லக்கூடியது என்று சொல்வார்கள். அதுதான் அந்த பிழம்பாக வருகிறதாம். அது ஞானமே வடிவாக இருக்கக்கூடியது. அந்த ஞானமே வெளியே வருகின்றது, அக்னி கண்ணிலே இருந்து வருகின்றது, மூன்றாவது நெற்றிக்கண்ணிலே இருந்து ஆறு முகங்களிலே இருந்து வருகிறது. இதெல்லாம் முதல்லயே நம்ம பார்த்தோம். ஆறு முகங்களிலே இருந்து வந்த அந்த பொறி தீப்பொறி என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா வேற எப்படி சொல்றதுன்னு தெரியல, அவருக்கு தீப்புழம்புன்னு சொல்லுகிறார். அவ்வளவுதான், அந்த பிழம்பு ஜோதி பிழம்பு பிரகாசம் சித்தாக சத்தாக இருக்கக்கூடிய விஷயம். ஏதாவது ஒரு நெருப்புட்ட போய் நம்ம நெருப்பே இங்க வா அப்படின்னா வந்துருமா? நெருப்பே தள்ளிப்போ அப்படின்னா போயிடுமா? ஆனா இறைவன் வான் மனசால நினைச்சானா அப்படியே அந்த ஆறு பொறிகளும் உலகமெல்லாம் பறந்த இந்த பிரகாசமானது ஒன்று திரண்டு இறைவனிடத்துல முன்னாடி வந்து நின்றதாம். கந்த புராணம் சொல்லக்கூடிய விஷயம் இது. யோசித்து பாருங்கள், எந்த பிழம்பாது? இது பௌதீகமான விஷயமா இருந்தா இப்படி நடக்குமா? நடக்காது. இது ஞானமே ஆனந்தமே சச்சிதானந்தமே இங்கே வந்திருக்கிறது. அதுதான் இந்த பரம்பொருளினுடைய தன்மை, பிரகாசமாக இருக்கிறது. தனக்குள்ளே இருக்கக்கூடிய பிரகாசத்தை அவன் இறைவன் வெளிக்காட்டுகிறான். அந்த பிரகாசம் தான் அவனான தன்மை. அது அருவமாகவும் இருக்கும், உருவாகவும் இருக்கும். அதுக்கு ஆதி கிடையாது, அந்தமும் கிடையாது. எல்லாம் எப்படி பறந்து சென்றதோ, உலகமெல்லாம் இது எப்படி பறந்து சென்றதோ, அது மாதிரி இது எல்லா இடத்திலேயும் பறந்து செல்லுகின்றன. இந்த தீப்பொறி தானே முருகன். தீப்பொறிய உருவம்னு சொல்ல முடியாது, அருவம்னு சொல்ல முடியாது. இதுக்கு வந்து எந்த இடத்துல பறந்தது? நெற்றிக்கண்ணில இருந்து வந்தது. நெற்றிக்கண்ணிலே இருந்து வந்ததுன்னா எங்கிருந்து? நெற்றிக்கண் எங்க இருந்தது? சிவபெருமானத்துல இருந்து. அவன் எங்கே இருக்கிறான்? அவன் அனாதி. இதுக்கு அந்தமும் கிடையாது. பலவாக இருந்தது, உலகம் எல்லாம் பறந்துபட்டு சென்றது. அதனால இது பலவாய். அவன் கூப்பிட்டான், கூப்பிட்ட உடனே ஒரு குழந்தை வந்த மாதிரி எல்லா பிரகாசமான அந்த ஜோதி பிழம்பு வந்து நின்றது ஒன்றாய். அது எது? அது பரம்பொருளான தன்மை பிரம்மமாய் நின்ற அவனுக்கு முன்னாலே வந்து இதுதான் பரம்பொருள் என்று சொல்லும்படியாக முருகப்பெருமான் ஜோதி பிரம்பாக வந்து நின்று கொண்டான். அது அந்த ஜோதி பிழம்பு, ஆறு திருக்கண்களிலே இருந்து வந்த அந்த ஜோதி பிழம்பு இருக்கிறதே, இறைவன் சிவபிரான் இருக்கிறானே அவனுடைய உண்மையான தன்மை இருக்கிறதே, அது இன்றைக்கு ஒரு மேனி ஆனது. எதுக்காக அடுத்து சொல்லுவார் இவன்? இதே இதை கந்தபுராணத்துல சொல்லும் பொழுது, உருவடு தொழில் பெயர் ஒன்றும் இன்றியே பரவிய நீ. அவனுக்கு உருவன் கிடையாது, தொழில் கிடையாது, பெயர் கிடையாது. பேரே இல்லாதவனுக்கு பேராயிரம் பாடி நாம் பாடுகிறோம். ஒன்றும் இல்லாத அவன், எல்லா இடத்திலேயும் பறந்து நிற்கக்கூடிய அவன், உருவொடு தொழில் பெயர் ஒன்றும் இன்றியே பரவிய நீ, அவை பறித்து நிற்பது அப்படின்னா அதை ஏற்றுக்கொண்டு நிற்பது. எது? உருவத்தை, தொழிலை, பெயரை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நிற்பது எதுக்காக கேட்ட பிரம்மன் சொல்லுகிறானா, விரவிய உயிர்க்கெலாம் வீடு தந்திடும் கருணையதே அலால் கருமம் யாவதே. உனக்கு ஏதாவது பண்ணக்கூடிய கருமம், ஏதாவது செயல் உண்டா? கிடையாது. எதுக்காக இப்படி ஒரு உருவத்தோடு, ஒரு தொழிலோடு, ஒரு பெயரோடு வருகிறாய்? ஆயிரம் திருநாம் ஓருருவம் ஒரு நாமம் ஒன்றும் இலானுக்கு ஆயிரம் திருநாமம் பாடினாம் தெள்ளிடம் கட்டாமோ என்று மாணிக்க வாசகர் பாடுவர். ஒன்றுமே இல்லாதவனுக்கு ஆயிரம் திருநாமமும் ஆயிரம் வடிவமும் எங்கிருந்து வந்தது? நமக்காக. எதுக்காக? விரவிய உயிர்க்கெல்லாம் வீடு தந்திடும் கருணையதே அலால் கருமம் யாவதே. கருணையின் காரணத்தினாலே இறைவன் இங்க வந்தானா? அந்த இறைவன் தான் அருளொடு. இதே அடுத்த பாடலையும் சொல்லுவார், மறைகளின் முடிவால் வாக்கால் மனத்தினால் அழக்கொணாமல் நிறைவுடன் ஞாண்டுமாகி நின்றிடும் நிமலமூர்த்தி. இந்த நிமலமூர்த்திங்கிற வார்த்தை தான் ஜோதி பிழம்பு. குற்றமே இல்லாத வடிவம். இதுக்கு என்ன குற்றம் சொல்ல முடியும்? இது இந்த இவ்வளவு நேரம் தான் சார் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த அடி இப்ப சூரியனுக்கே சொல்லுகிறார்கள், இத்தனை லட்சம் வருஷம் கழிச்சு சூரியனே போயிடும். சில இடத்துல இப்ப எடுதோ சில வருஷங்களுக்கு முன்னாடி சொன்னார்கள், ஏதோ ஒரு நட்சத்திரம் வெடித்தது, ஏன்னா அது எல்லா ஜோதியும் போயிடுத்து, சக்தி எல்லாம் போயிடுத்து, அதனால வெடிச்சு போச்சு அது அப்படின்னு சொல்லுகிறார்கள். இவருக்கு அது மாதிரி ஏதாவது உண்டா? கிடையாது. நிறைவுடன் யாண்டுமாகி நின்றிடும் நிமலமூர்த்தி, எந்த விதமான குற்றமும் இல்லாதவன், உதியா மரியா உணரா மரவா விதி மால் அறியா விமலன் என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய மூர்த்தி அருளோடு தோன்றினான், அருளோடு உருவாய் தோன்றினான். இங்க அதைத்தான் சொன்னார், ஓர் மேனியாக நம்ம பார்க்கும்படியாக திருமேனி கொண்டான். நம்ம பார்க்கும்படியாக அது ஒப்பற்ற திருமேனி, ஓர் மேனியாக. ஓர்னா ஒன்று இல்லை, ஒப்பற்ற. இன்னொன்று, தனக்கு சமானம் சமம் இல்லாத ஒரு திருமேனி. இதுதான், இதுக்கு ஈக்குவல் கிடையாது. இதுக்கு வந்து சரியான ஒன்று ஒரு பொருள் இன்னொன்று கிடையாது. அதனால தான் இது ஒன்று, ஒருவன் என்னும் ஒருவன் காண்கள். நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, அதே போலத்தான். இந்த ஒன்றுக்கு ஈக்குவலா சமமா இன்னொன்று கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மேனியாக இது மாதிரி எங்கதான் பார்க்க முடியும்? இந்த அற்புதமான திருமேனியை எங்க போய் பார்க்க முடியும் சொல்லுங்கள். ஓர் மேனியாக கருணை கூறும் முகங்கள் ஆறும், முகங்கள் முகம்பொடி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி என்று சொல்லும்படியாக கருணை கூறும் முகங்கள். முகத்துல முகம் எப்படி வந்ததுன்னா, முகம் கருணை கூர்த்ததினாலே வந்தது. ஆசை கூர்வத்தனேன் என்று மணி அருணகிரிநாதர் ஒரு இடத்துல சொல்லுவார், ஆசை அதிகப்பட்டது, ஆசை கூர்மைப்பட்டது. இங்க கருணை அதிகப்பட்டது, கருணை கூர்மைப்பட்டது. கருணை கூர்மைப்பட்ட காரணத்தினாலே முகமாக அது வந்தது. முகம் வேற கிடையாது, கருணை வேற கிடையாது, கருணை தான் இங்க முகமாக வந்தது. இதுக்கு இன்னொரு பொருளும் உண்டு. முகம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன, நதிமுகம் கடல் முகம் அப்படிலாம் சொல்லுகிறோம்ல, அதுக்கு வாயின்னு அர்த்தம். அதற்கு வாய் என்கின்ற பொருள் உண்டு. அந்த முகம் சங்கு முகம், நதிமுகம் அப்படின்னு சொல்லுகிறோம். நதிமுகம் அப்படின்னா நதியினுடைய அந்த வாய், அந்த பகுதி. இந்த முகம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு இதுக்கு தான் உண்டு. முகம் என்கின்ற வார்த்தை வாய் என்கின்ற தன்மை வரும். வாய் என்கின்ற தன்மை எதுக்காக சுட்டி காட்டக்கூடியனா, வழி என்று சுட்டி காட்டக்கூடியது. நாம் இறைவனை அடையக்கூடிய வழியாக இந்த உருவ வழிபாட்டை தந்திருக்கிறார்கள். இந்து மதம் ரொம்ப பெரிய கடல் சமுத்திரம் அது. இந்து மகா சமுத்திரம்னு சொல்லுவாரு சுக்லக்கில், அது மாதிரி தான் இந்து மகா சமுத்திரம் அது. நம்முடைய கருணையினாலே உருவ வழிபாட்டை தந்திருக்கிறார்கள். நம்ம வந்து உருவமே இல்லாத ஒரு பொருளை வழிபடுகிறேன்னா ஒண்ணுமே இல்லை. இப்ப நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன், ஒரு தூண் இருக்கிறது, இது தூணுன்னு சொல்லலாம். பேரே இல்லாத ஒண்ணு, உருவமே இல்லாத ஒண்ணு இங்க இருக்கிறதுன்னு சொல்ல முடியுமா? ஒண்ணுமே இல்லை சார். ஒண்ணு இருக்கிறது, என்னையா ஒண்ணு இருக்கிறது, என்ன ஒண்ணு இருக்கிறது? உருவம் காமிக்க வேண்டாமா? நம்மாலே புரிந்து கொள்ள முடியாது உருவமாற்ற ஒன்றை, நம்மாலே புரிந்து கொள்ள முடியாது. காரணம் என்னன்னா, நாம் உருவத்தோடு இருக்கிறோம். நம்முடைய மனம் ஐந்து பொறிகளின் மூலமாகத்தான் இயங்கும். ஐந்து பொறிகளுக்கு எது ஆட்படுகிறதோ அதைத்தான் மனமானது உணர முடியும். அதனால தான் இந்த மனத்தினால் அளக்கொணாமல் இருக்கக்கூடியவன் இந்த இறைவன், ஐந்து பொறிகளுக்கும் அப்பாற்பட்டவன். இந்த உருவ வழிபாட்டின் மூலம் இறைவனை முதல்ல இவன் தான் இப்படி இருக்கிறான், ஆறு முகமும் பன்னிரண்டு கரங்களும் பதினெட்டு கண்களுமாக இந்த இறைவன் இருக்கிறான். அந்த இறைவனை பார்க்க பார்க்க ஆனந்தமாக இருக்கிறது. ஐம்புலன்களும் பொறிகளும் அங்கே ஒன்று விடுகின்றன, மனம் ஒன்று விடுகிறது. அதுக்கு அப்புறம் அடுத்த நிலைக்கு, ஜோதி புலம்பு நிலைக்கு போகலாம். மேலே இருக்கக்கூடிய நிலை அருவமும் உருவமாக இருக்கக்கூடிய அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் இருக்கக்கூடிய நிலை, அது வந்து யோகிகளுக்கு எட்டக்கூடிய நிலை, நமக்கு எட்டுவது அல்ல. நம்மால ஒன்றுமே இல்லாத ஒரு பொருளை தியானிக்கவோ நினைக்கவோ முடியாது, முடியாது. நீங்க நான் உதாரணமே சொல்ல மாட்டேன், நீங்களே நினைத்து பாருங்கள். ஒண்ணுமே இல்லை, ஒரு உருவமே இல்லாத, ஒரு பெயரே இல்லாத, ஒரு குணமே இல்லாத ஒரு ஒரு பொருள். அந்த பொருளை நினைச்சு பார்க்கிறேன், காதால கேட்கிறேன், கண்ணால பாக்குறேன், வாயா ஒண்ணும் பண்ண முடியாது, மனசால நினைக்க முடியாது. அந்த பொருளை மனத்தாலே நினைக்க முடியாது. இப்போ நாம் நினைப்பதற்கு ஹேதுவாக ஒரு காரணமாக, நாம் வழிபடுவதற்கு இறைவனை அடைவதற்கு ஒரு காரணமாக கொண்டு வந்து கொடுக்கிறான். கருணை கூர் முகங்கள் ஆறும், கருணை கூர்த்தது இறைவனுடைய திரு கருணையினாலே, அளப்பரிய கருணையினாலே அந்த முகமாக வந்ததாம். முகம்னா அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். முகம் என்பது வாய் என்றும் சொல்லலாம், முகம் என்றால் வாய் என்றும் சொல்லலாம். நம்முடைய வழி, அதாவது நாம் உயர்வு அடைவதற்கான வழி இது. அந்த வழியாக இறைவன் தன்னிடத்திலே நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறான். அந்த கருணையினாலே இறங்கி வருகிறான், வேறொன்னும் கிடையாது. அங்கிருந்து கருணையினாலே இறங்கி வருகிறான். அந்த கருணை கூறு முகங்கள் ஆறும், ஏன் ஆறு முகம் நம்ம பார்க்க போகிறோம், இருக்கட்டும். கருணை கூறு முகங்கள் ஆறும், கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே, பன்னிரண்டு கரங்கள், ஒரு கரம் இருந்தா ரெண்டு கரம் பத்தாது, கொடுக்க கொடுக்க வள்ளல் இல்லையா, முருகப்பெருமானை வள்ளல் என்று பாடுவார் அருணகிரி வள்ளல், அந்த வள்ளல் கொடுக்கிறதுக்கு ரெண்டு கை பத்தாது, பன்னிரண்டு கரங்களினாலேயும் கொடுக்கிறான், பன்னிரண்டு கரங்களாலே கொடுக்கக்கூடியவன், கரங்கள் பன்னிரண்டும் கொண்ட ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகமுய்ய. இறைவன் வந்து தோன்றினான், எதுக்காக, உலகங்களெல்லாம் உய்வடையும்படியாக.